சுக்கநாதருக்கும் அங்கேற்கண்ணிக்கும் வணக்கம் சொல்றார். அதுல இந்த ரெண்டு பேருடைய ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. இப்படி நான் அவங்க அம்மாவும் நானும் அப்படி ஆண்டப்பா மதுரையை. இனி நாங்களுக்கு என்ன ஆச்சுனர், இவ்வையம் தாங்கி அளித்தனன் நெடுநாள் இந்த மையரு மனத்தார் சொல்லும் வாய்மையாறு ஒழுகி. நீ என்ன பண்ண, எந்த ஒரு செய்தியும் இதுவரை நீ படிச்சிருக்கிற அந்த அறிவையும் துணையா வச்சுக்கணும், இந்த அமைச்சருடைய அனுபவத்தையும் துணையா வச்சுக்கணும். ரெண்டு துணை, ஒன்று என்ன இந்த அமைச்சருடைய துணை, இன்னொன்று நீ படித்த அறிவு. நேரலை திருக்குறள் கிடைக்கிறோம், அருமை அருமை. ஒற்றும் உரை சார்ந்த நூலும் இவ்விரண்டும் செற்றென்க மன்னவன் தன். ஒற்றர்களையும் தான் இதுவரை படித்த நூலறிவையும் இரண்டு கண்ணாக கொள்க ஒரு அர்த்தம். ஒற்றும் உரை சார்ந்த நூலும், உரை சார்ந்த நூலும். சும்மா லேசு மேசா படிச்சது என்ன சார் உங்களுக்கு புத்தகம் இருக்குன்னு சொன்னோன்னு எங்கிட்ட ஆனந்த விட வந்து 10 ஆண்டு தூக்கி வச்சிருக்கிறேங்க. என்ன மக்கு பயல, அது பெரிய புத்தகமா? உரை சார்ந்த நூலும் போகும்போது, அதான் அந்த பெரியவர்கள் பெரியவர்கள் என்று போகும் போதே இருப்பாருங்க. ஒற்றும் உரை சான்ற நூலும், உரை சான்ற நூலும் இவ்விரண்டும் செற்றென்க மன்னவன் கண். உனக்கு ரெண்டு கண் ஏற்கனவே இருக்குப்பா, இது ரெண்டு கண்ணு ஞான கண்ணா சொல்லுங்க. அருமையெல்லாம் பார்த்து என்ன போல மக்கள் என்னன்னா, ஒற்றும் ஒற்றர்களையும் உரை சான்ற நூலும் உரை சான்ற நூல்களையும் சொல்லி சொல்லுவாங்க. ஏன் சார் அது ரெண்டையும் சொன்னாங்க? ரொம்ப அருமைங்க. அந்த ஒரு பகுதிக்கெல்லாம் லட்சம் பவுண்ட் வந்த பரிமையில பாராட்டு. ஒற்று தன் கண் செல்ல மாட்டாத பரப்பெல்லாம் சென்று உணர்ந்து உணர்த்துதலானும். ஆமா, இங்க பாகிஸ்தானுக்கு என்ன செய்யறாங்கிறத இப்ப நமக்கு தெரியுத. டெல்லியில உட்காந்துருக்காரு மனுஷன், இவரோட அமைச்சரோட உட்காந்துட்டு இருக்காரு நம்ம நரசிம்மராவ். ஆனா பாகிஸ்தான் நடக்குது, சைனாவில் நடக்குது என்பது யாரும் ஒற்றுதான் தெரியும். ஒற்று தன் கண் செல்ல மாட்டாத பரப்பெல்லாம் சென்று வந்து உணர்த்துதலானும். சரி, அருமை. உரை சார்ந்த நூல் தன் உணர்வு செல்ல மாற்றாதவற்றை எல்லாம் உணர்த்துவதாகும். இது உன் கண் பார்வை அல்லாத இருக்கிறதெல்லாம் ஒற்றர் சொல்லுவான் தேடி. ஆனா உன்னுடைய உணர்ச்சிக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டதை எல்லாம் சொல்லும் நல்ல கற்றவருடைய நூல். ஆதலின் இரண்டையும் ஊனக்கண்ணும் ஞானக்கண்ணுமாக கொள்கை என்றார். இவ்விரண்டும் தெற்றங்க மன்னவன் கண் என்றார். இத படிச்சுட்டு இப்ப இருக்கிற சிவகுமாரி நான் படிப்பேன் மக்கு பேரு முனிசிபால் ஒட்டி போடணும். அது கூட பழைய கழுத திங்காது, ஏன்னா அது பழசு எதுன்னு எப்பாவது ஆடியில் இடையில போட்டது தின்னு வச்சுங்க, இம்முன்னு முதல் பாலத்து விட்டுரும். ஓரையா ஓரன் இல்லவா? ஏன் இப்ப நாங்க பரிமையில அப்படின்னா இப்ப எங்களுக்கு ரொம்ப இதா சிங்க மாதிரி வந்துட்டாங்க. இல்லைன்னா இப்ப நீங்க இது ரெண்டும் ஏன் கண்ணாக கொள்ளும்னு ஒருத்தன் கேட்டா வச்சுங்க, இந்த உணர்ச்சி இல்லை என்ன சொன்ன. ஒற்று தன் கண் செல்ல மாட்டாத பரப்பெல்லாம் சென்று உணர்த்தலானும். உரை சார்ந்த நூல் தன் உணர்வு செல்ல மாட்டாதவர்கள் எல்லாம் சென்று உணர்த்தலானும். இவ்விரண்டையுமே ஊனக்கண்ணும் ஞானக்கண்ணுமாக கொள்கு என்றார். யார் சொன்ன? திருவள்ளுவரா போன் பண்ணார். ஹலோ, இந்த குரலுக்கு ஒரே எழுதுறீங்க, இப்படி எழுதுங்கன்னு சொன்னாரா? நுண்மானுடைய சிவ. அதனால இந்த அறிஞர்களையும் நல்ல நூல்களையும் நீ வைத்துக் கொண்டு, ஐய இவ்வையம் தாங்கி அளித்தனன் நெடுநாள் இந்த மையரு மனத்தார் சொல்லும் இந்த இவங்க இந்த அமைச்சருடைய சொல்லையும் வாய்மையார் ஒழுகி, அது ஏற்கனவே நம்முடைய நூல்கள் அறிவியை வைத்துக் கொண்டு, நீயும் செய்ய கோல் முறை செய்து ஆண்டு திருவோடும் பொலிக என்றார். நல்ல இந்த அரசியல் செல்வத்தை பல்லாண்டு பல்லாண்டுகள் நீ அப்படி செய்ய, பல்லாயிரத்தாண்டு வாழ்ப்பான் மக்களும் வாழும் என்று சொல்லி அந்த ஆட்சியும் கொடுத்து விட்டு, பன்னரும் கணங்கள் எல்லாம் பண்டைய வடிவமாக. இப்ப ஒரு ஒளிய முடியல காட்டினா அருமையா இருக்கு. என்ன இல்ல, அவன் காட்ட போறதில்ல, நாம காட்டிவிடுவான். இதுவரையில் சிவகணங்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா, இவருக்கு அமைச்சராக ஒற்றராக வந்து சேனாபதியாக இருந்தது. இப்ப இவர் வந்து கடையை கட்டி எங்க போகுது, கைலிக்கு போட போகுது. அதனால பார்த்தார் அங்கிருந்து அப்படியே பார்த்தார். ஒரு முறை பார்த்த உடனே எல்லாம் அமைச்சராக இருந்தது எல்லாம் சிவகணங்கள் ஆயிட்டுது. தானை தலைவர் மற்றவர்கள் மற்ற சூழ்ந்திருக்கும் அத்தலையெல்லாம் தெரிஞ்சிட்டது. ஏன் என்னாரு, இனிமே இவருக்கு வேலை என்ன? பூத இனப்படை நின்று இசை பாடுவர் ஆடுவர் அவர் படர் தடை நெடு. மாதர் மடத்துல பூதகணம் எல்லாம் நிக்குமா, அது வந்து என்ன பண்ணுமா, கொஞ்சம் பாடுமா, இவர் ஆடுவாராம், போர் அடிக்காத, அப்புறம் இவர் பாடுவார், அது ஆடுமா, அடாரா ஞானசம்பந்த பெருமான் இந்த பாட்டுல எடுத்து காட்டுற பூத இனப்படை நின்று நாங்கெல்லாம் இயலி சிரித்து வெறும் தெரிஞ்ச நின்றுன்றோம் அது போதாமூர்த்தி என்ன பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவ இன்னொரு போதாமூர்த்தி படர் இன்னொரு தடை நேடு அவர் படத்தடை நேடு அவர் படர் தடை நேடு அவர் படர் தடை நெடு அவர் படர் தடை நெடு அவர் படர் தடை நெடு மூடியதோர் புனலர் என்ன அருமையா திருமறைகளை அறிவிச்சிருக்க. ஆகவே இப்ப இனிமே நான் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் மதுரை ஆண்டுது இப்ப என்ன இதெல்லாம் அறிச்சுட்டார் மூட்டையை கேட்டுங்க காவி நம் கலனை துடிக்க நம் கலப்பு அப்படின்னு தங்க சொல்றது செல்லப்படும் சிவகணங்கள் ஆயிட்டு அப்படி ஆகி பன்னரும் கணங்கள் எல்லாம் பண்டைய வடிவமாக தன்னருள் துணையாய் வந்த தடாதகை பிராட்சி ஓடும். இதுவரைக்கும் பாண்டி நாட்டு பெண்ணா இருந்தது, இப்ப யாருனார் உமையம்மை. உமையம்மை அதனால இப்ப பார்த்தா அம்மா அம்மாவாக உமையம்மையாக தான் யார் பெருமானாக. அப்போ தானும் தன் மனைவியும் எல்லாம் பெருமானும் பெருமாட்டியுமாக பொன்னெடும் கோயில் புக்கு பொழிந்தனன். இது வரைக்கும் வலிமன் வெளியே நின்றான், இப்ப திருமேனியில சிவலிங்க திருமேனியில அவனும் அந்த பெருமாட்டி திருவடியில் திருமேனியில அந்த பெண் பெருமாட்டியுமாக ஒடுங்கி விட்டான். இப்பொழுது எது சிவலிங்க திருமேனி இங்கே அங்கே மீனாட்சி அம்மை இப்படியாக ஆனாற்றல் ரொம்ப அருமையா சொல்லுது. பொன்னெடும் கோயில் புக்கு பொழிந்தனன் இச்சை தன்னால் என்ன அருள் படிவம் கொள்ளும் ஈரிலா இன்ப மூர்த்தி. அப்படியான அந்த வடிவம் எல்லாம் எப்படினாரு அவன் விருப்பத்தினால் கொண்ட வடிவம்ப்பா. இப்ப நாம கொண்ட வடிவம் எல்லாம் அவனுடைய வினையினால் வந்த வடிவம். வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது இது. அவன் அருளின் வந்தது அருள்வயத்தாயது. அருளின் வந்தது தானா இச்சையா கொண்டான் ஒரு விளையாட்டுக்காக முடிஞ்சு போச்சு அவன் மீண்ட தம்பியை மேனி கொண்டான் இயற்கையான. இப்படி கொண்டானாம் பெருமானும் பெருமாட்டியும் இந்த உகரன் ரொம்ப அருமையான ஆட்சியை நீதி தவறா நெடி ஆட்சி அருமந்த அரசாட்சி அரிதோமற் அரிதோதா என்பது மாதிரி அந்த அருமந்த அரசாட்சியை உகரன் செலுத்திக் கொண்டிருந்தார் என்று இந்த வரலாறு நிறைவு பெறுகிறது. எனவே இது மூன்று பகுதியா இருந்தாலும் திருமணம் ஒன்று, இடையில் வேல்வழி சென்று கொடுத்தது ஒன்று, இளவரசா இது அரசனாக ஆக்கியது ஒன்று என்றாலும் இந்த இரு நிலைகளையும் அவன் பெறுவதற்கு திருமணத்தையும் அரசியலையும் பெறுவதற்கு காரணம் இந்த வேல் வலை செண்டு ஆகிய மூன்றினாலும் மூன்று திருவிளையாடலும் நிகழ்த்தவாம் என்பதற்காகத்தான். அதனால அந்த தலைப்பை கொடுத்து இந்த அருமையான வரலாற்றை வைத்தார் என்று தெரியுது. இப்படி எல்லாம் ஏதேனும் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் சிந்திப்பதற்கு காரணம் நான் சொன்னேங்கிறது இல்லை சத்தியமா இல்லை அல்வா அது குருமூர்த்தியினுடைய திருவடிகள் இங்க முன்னிருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் அல்ல பெருமானுடைய திருவருள் அது பார்த்து அவ்வளவுதான். அதுவே ஏதோ பெருசா நாம சொன்னதும் அர்த்தம். எனவே எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருள் அந்த திருவருள் தேக்கத்தை பெற்றுக்கின்ற குருமூர்த்தியுடைய திருவடி மலர்கள் வந்து கேட்டு பெரியவர்கள் நம்முடைய ஐயா அவர்கள் இந்த இந்த வரவேற்பு நன்றி எல்லாம் சொல்லுகின்ற பெரியவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய வணக்கத்தை. கடல் சுவர வேல்விட்ட வரலாறு என்பதை பார்த்தோம். இந்த கடல் சுவர வேல்விட்டது என்பது வரலாற்றுல ரொம்ப சுருக்கமான பகுதிதான். ஆனால் அதில் இருக்கின்ற சில இன்றுமையாத கருத்துக்கள் நாம் ஆழமாக சிந்திக்கத் தந்தன. வரலாற்றை வைத்தால் ஏறத்தாழ ஒரு மூன்று மணித்துறையில் சொல்லிவிடலாம். ஆனாலும் அதில் இருக்கிற கருத்துக்கள் இன்றுமையாமை என்பதனால் தான் அதை நாம் தனித்த முறையில் எடுத்துக் கொடுத்துக்கணும். இல்லையானால் அது ரெண்டு மூணு படங்களும் சேர்த்து எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே சென்ற முறை நாம் நிறைவாக சிந்தனை செய்த ஒன்று உக்ரகுமாரனுக்கு வேல் வலை சென்று கொடுத்தது என்ற ஒரு பகுதியை பார்த்தோம். இங்கே உக்ரகுமாரன் என்று கூறப்படுவர் யாருன்னா முருகனே தான். ஆனால் முருகனே உக்ரகுமாரன் என்ற பெயரோடு அவதரித்திருக்கார். அப்படி உக்ரகுமாரன் என்ற பெயரோடு அவதரித்த அந்த பெரியவருக்கு இறைவன் சோம சௌந்தரபாண்டியனாக இருக்கின்ற இறைவன் வேல் கொடுத்தார், வலை கொடுத்தார், செண்டு கொடுத்தார். மூன்றும் இந்த மூன்றும் சென்ற முறையை நாம் குறிப்பாக நான் விண்ணப்பித்துக் கொண்டேன். இந்த வேல் கொடுத்தது ஒரு பயணியை அழிக்க, வலை கொடுத்தது இன்னொரு பயணியை அழிக்க, செண்டு கொடுத்தது இன்னொரு பயணியை அழிக்கும். எனவே உத்திரமான பயணிகளையும் அடிப்பதற்காகத்தான் தன்னுடைய அருட்செல்வராக இருக்கிற உக்ரகுமாரனுக்கு பெருமான் இந்த மூன்றையும் வழங்கினார் வேல் வலை செண்டு என்று. அப்படி இருக்கும்போது இப்ப முதல் கண்ணதாக இருக்கிற அந்த வேல் கொடுத்ததை எந்த பயமைக்காக நீக்குவதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை இன்றைய சிந்தனை நமக்கு காணலாம். இப்பொழுது இறைவனுடைய அருமையான ஆட்சியில் உக்ரகுமாரன் இப்பொழுது ஆண்டு கொண்டு வருகிறார். உக்ரகுமாரன் என்ற பெயருடையவர் முருகப்பெருமான் தான் என்பதை நாம் மீண்டும் நினைவு கொண்டு பார்க்கிறோம். அதனால முதல் பாட்டு ஞாபகப்படுத்துகிற நமக்கு வாழையோடு சென்று வேல் மைந்தற்கு, வாழையோடு சென்று வேல், இந்த மூன்றையும் கொடுத்தார்லவா, அந்த மூன்றையும் மைந்தற்கு அஞ்சுரும்பு அணைய வேம்பணிந்த கோன் அளித்தவாறு. இது நம்முடைய தொழிலாபானத்துல ஒரு அருமையான நெறி. பாட்டினுடைய தொடக்கத்துல சென்ற முறை நாம் இதனை சிந்தித்தோம், இனி நாம் அடுத்தது இதனை சிந்திப்போம் என்று சொல்லுவார். பெரிய புராணத்துல சேர்க்கிறார் என்று சொன்னால் அந்த வரலாற்றுடைய இறுதியில இதுவரை நாம் இதை சிந்தித்தோம், இனி இதை சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த இரண்டு பெரியவர்களும் கொண்ட ஒரு முடிவில் என்ன தெரிகிறது கேட்டா மனம் எப்படி வந்து கருவித்ததோ அது போல நறுமணம் நம்முடைய பணியை தடுக்கு. இந்த புகை மட்டுமல்ல, நல்ல உயர்ந்து சென்ட் ஒண்ணு போட்டு வந்து பையன் முன்ன உட்காந்துட்டான்னு அந்த வகுப்பு போவாது, போவே போவாது. அந்த நறுமணம் துளையானது மேல பேச விட்டாது, இயற்கை. அது மாதிரி இந்த முறை வைப்பிலிருந்து என்ன தெரிகிறோம் என்று சொன்னால் ஒரு அருமையான குறிப்பு. ஒரு நீண்ட நெடிய செய்திகளை சிந்தனை செய்த பிறகு இதுவரை நாம் என்ன சிந்தித்தோம் என்று ஒரு முடிவு சொன்னாதான் அந்த கூட பாருங்க, இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் என்று சொல்றாங்களே அதற்கு ஏற்ற அது அந்த ஒரு வரலாற்றை முடிக்கும் பொழுது இருக்கலாம், அல்லது தொடங்கும் பொழுது நாம் இதற்கு முன்னர் இதெல்லாம் சிந்தனை செய்தோம், இப்படி இனி சிந்தனை செய்ய இருக்கணும் என்று சொல்லுகிற பொழுதும் சென்றதை நினைவு கூர்ந்து இனி வருவதை நினைவு கூர்வதற்குமே அது ரொம்ப சிறப்பு, மிகச் சிறப்பு. நம்முடைய ஞானசம்பந்தரை வரவேற்ற பகுதியில கூட சென்ற காலத்தின் படுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் விதிமைய வாழ்வும் என்று சொல்வது போல இதுவரை நாம் சிந்தனை செய்தது என்னது, இதுவரை நாம் சிந்தனை செய்ய போறது என்னது என்று வரவேற்பதிலும் கூட சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் இருந்த நிலையை சொல்லி சுருக்கமாக சொன்ன அன்பர் பெற்ற பிறகு எந்தெந்த விதத்திலெல்லாம் நாம் இன்னல் பெற்றுக்கிறோம் என்று ஒரு தொகையான ஒரு அமைப்பை எடுத்து சொன்னார். என்னென்ன வகையிலெல்லாம் நமக்கு இடிவர் உண்டுகளோ அத்தனை உண்டும், ஆனால் அவையெல்லாம் ஒரு புறம் இருக்க நம்முடைய திருவள்ளுவர் சிந்தனையும் ஒரு புறம் இருக்கு. அது உண்மைதான். இப்ப கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ள எத்தனையோ விதமான அரசியலே, தனிப்பட்டவர்களிலே, சமுதாயத்துறையிலே, மொழியிலே, பண்பாட்டிலே, அல்ல நிகழ்ச்சி நடைமுறையிலே, இப்படி எல்லாம் சில தீங்கள் வளர்ந்த போதிலும் கூட ஒரு கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள்ள தெய்வ பக்தியும் ஒரு மாதிரி வளர்ந்து கொண்டுதான் வரும். அதை ஒன்றும் மறுக்க முடியாது. அது நெறியானதா இருக்கா அதெல்லாம் வேற இருந்தா கூட, இருந்தால் நமக்கு மேல் ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மை காப்பான் என்ற உணர்ச்சி வந்திருக்கு. அதை ஒன்றும் மறுக்க முடியும். அது பரவலாக அது ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. அது போல அவர்கள் அது குறித்தது போல சென்ற காலத்தின் படுதிலாத்திரம் இனி எதிர்காலத்தின் உரிமைய வாழ்விலே இது போல இருக்கிற நெறியான சில நம்முடைய அமைப்புகள், இது நம்முடைய திருமணம் ரத்தனகிரி திருமணம், இது போன்ற நம்முடைய சேக்கலார் தெய்வ சேக்கலார் மன்ற வைத்து நம்முடைய ஐஏஎஸ் அவர்கள் அமைச்சுகிறார்கள், சைவசித்தாந்த பெருமன்றம் இருக்குது, திருச்சியில சைவசித்தாந்த சபை இருக்கிறது, தூத்துக்குடியில சைவசித்தாந்த சபை இருக்கிறது, இப்படி சில மன்றங்கள் நெறியாக, மதுரையில திருவள்ளுவர் கழகம் இருக்கிறது, இப்படி எல்லாம் சில இடங்கள் நெறியாக இருந்து தம்முடைய பணியை செய்து கொண்டு வருங்க. அதுபோல அங்காங்க இருக்கிற மக்களும் திருவாசகம் முற்றுவதல், திருமறை முற்றுவதல், மாதத்துல இப்ப திருவண்ணாமலையில ஐயா அவர் சொல்ற மனவர் சொல்வது போல ஒவ்வொரு நாளுமே வந்து கிரி பிரதட்சணம் வருகின்றவர்களா இருக்கிறார். இப்ப அவரே அப்படி வருகிறார். ஒவ்வொரு நாளும் திருவண்ணாமலையை வலம் வருகின்றவர்கள் அந்த பெரிய அமைப்பு 14 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற பகுதி. இப்படி ஒரு மருங்கு வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வளர்ச்சி மேலும் பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சிந்தனைகளை மாந்தோறும் அல்லது வாரந்தோறும் எல்லாம் நினைவதும் அதை பற்றி நாம் எண்ணுவதுமாக அமைந்திருக்கிறது. அதற்கு நம்முடைய தௌத்தர சுவாமிகள் போன்றவருடைய அந்த அருளாசி இவையெல்லாம் நிகழ இருப்பதனாலே மீண்டும் இந்த நம்முடைய தமிழகம் அவர் சொன்னது போல எல்லாவற்றிலும் சிறிது சிறிதாக விடுபட்டு ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய விருப்பம். எல்லாம் அல்ல பெருமான் அதற்கு அருள் செய்வான் என்று கூறி இப்போ இதுவரை நாம் சொன்னது என்னன்னு கேட்டா வளையோடு சென்று வேல் மைந்தற்கு தன்னுடைய அந்த உக்ரகுமாரனுக்கு பெருமான் தந்ததை சொன்னோம். அது போன மாதத்துல சிந்தித்த வரலாறு. இப்பொழுது தலைய விழ்த்தாரி நான் தனையன் சவுந்தர பாண்டியன் என்று சொல்லுகின்ற சிவபெருமானுடைய புதல்வனாக இருக்கிற உக்ரகுமார பாண்டியன் தனையன்ன பையன் மகன். அந்த தனையனுக்கு வேலை மேல் இளையவன் என்ன வேல் எரிந்தது ஓதுவாம். இப்ப அந்த தன்னுடைய திருமகனுக்கு வேலை கொடுத்து கடலை சுவரும்படியாக கடலை வற்றும்படியாக செய்கிறார். அந்த வரலாற்றை பொழுது எண்ணுவோம் என்று சொன்ன. அதுல ஒரு போற போக்குல ஒரு குறிப்பு என்ன பண்ணான்னு கேட்ட, இளையவன் என்ன முருகப்பெருமானை போல என்று சொன்ன. அப்போ இவர் தான் முருகப்பெருமானாச்சா, பையன் முருகப்பெருமானை போல என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டா, முருகப்பெருமான் என்றால் நாம் இப்ப மேல போய் பெருமானை வழிபாடு செய்யறமே, தானும் தன் தையல் இருமருங்குமாக இருக்கு வள்ளி தேவியான இருக்கிற அந்த திருக்கோலம், அது முருகப்பெருமான் கோலம். ஒரு நம்மில் ஒருவர் போல தோன்ற வந்து விட்டால் அது வந்து முருகப்பெருமான், முருகப்பெருமானை போல என்றுதான் சொல்லணும். எனவே இப்படி ஒரு பெயர் என்ன பெற்றிருக்கிறார், உக்ரகுமாரன் என்று பெயர் பெற்றிருக்கிறார். யாருடைய பிள்ளையாய், சௌந்தரமாறன் பாண்டியன் பிள்ளையாயிருக்கிறார். அதனால உண்மையிலேயே சிவபெருமானுடைய பிள்ளையாயிருந்தாலும் இப்பொழுது தாங்கள் போட்டிருக்கிற அந்த வேடத்திற்கு ஏற்ப, அந்த திருவிளையாடல் நிகழ்த்துவதற்கு ஏற்ப, தன்னுடைய தந்தை சௌந்தர பாண்டியனாய் தான் ஒரு உக்ரகுமாரனாய் ஆகின்ற பொழுது முருகப்பெருமானை போல என்ற ஒரு ஓமி சொல்ல வேண்டியதாய். அதிலும் கடலையும் வேலையும் நினைக்கின்ற பொழுது முருகப்பெருமான் நினையாமல் இருக்க முடியாது. கடல் ஒரு பக்கம், கையில் இருக்கிற வேல் ஒரு பக்கம் நின்றால் முருகப்பெருமானை தவறாது நாம் நினைப்போம். ஏன் என்று கேட்டால், கந்த புராண வரலாறு தான் நமக்கு நீண்ட நெடிய வரலாறு, அதுக்கென்ற ஒரு பெரிய நீண்ட புராணமே அமைந்திருக்கிறது. சுவரபதுமன் முதலியவரை எல்லாம் அடிப்பதற்காக தன்னுடைய ஆறு முகங்களில் என்னுடைய பொறிகளை வைத்து ஆறு முகமாக கொண்டிருக்கிற முருகப்பெருமானை தோற்றுவித்து, அந்த முருகப்பெருமான கையில் வேலும் கொடுத்து, அந்த பெருமான் வாயிலாக அந்த கடலை, எந்த கடலை, அதாவது ஒரு காலத்துல சுவரபதுமன் போய் இந்த போருக்கு முடியாமல் மாமர வடிவாக இருந்து கடலுக்குள்ளே ஒளிந்து போய்விட, அப்பொழுது இந்த வேலை விடுத்து அந்த மாமரத்தை பிளந்து அதன் வாயிலாக சுவரபதுமனுக்கு காட்சி கொடுத்து அவர்களை வாழ வைத்து அமைத்திருக்கிறதே, அது நினைவுக்கு வராமல் இருக்க முடியவில்லை. அதனால் தான் இங்கே உக்ரகுமாரனுக்கு இந்த வேலை கொடுத்து கடலை வற்ற செய்கிறான் என்று சொல்கின்ற பொழுது, இது முருகப்பெருமானை போன்ற உக்ரகுமாரனுக்கு என்று சொல்ல வேண்டியதாயிற்று. அப்ப முருகப்பெருமான் அந்த சுவரபதுமன் அளித்த வரலாற்றை நினைவு கொள்ள வேண்டும் என்பது பரிந்துரை கருத்து. ஆதலால் தான் இந்த இளையவன் என்ன, இளையவன் மூத்தவர் யாருன்னு கேட்டா நம்முடைய மூத்த பிள்ளையார் விநாயகப் பெருமான், இளையவன் இரண்டாவது பிள்ளை நம்முடைய முருகப்பெருமான். ஆகவே இளையவன் என்று சொன்னால் முருகவன் என்று சொன்ன. என என்றும் இளையாய் அழகியாய் ஏறு உருந்தான் எரி உளையாயன் உள்ளத்துறை என்று தமிழ் காட்டுப்படையில பின்னாடு வெண்பாக்களிலே உண்டு. என்றும் இளையாய் என்று, என்றும் இளையவனாக இருக்கின்ற பெருமான் என். ஆகவே அப்படிப்பட்ட பெருமான் திருமுருகாற்றுப்பட்டியில் ரொம்ப அற்புதமான இதுக்கு இந்த சுவரபதுமணி, அந்த கடலிலே மாமர வடிவாக இருந்த அந்த சுவரபதுமணி அடித்த அமைப்பை பல்வேறு இடங்களில் அவர் நக்கியர்கள் குறிப்பிடுவர், ரொம்ப அருமையான முறையெல்லாம் குறிப்பிடுவர். ரெண்டு ஒரு இடத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த முருகப்பெருமானுடைய திருக்கரங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற பொழுதே நக்கியர் என்ன செய்கிறார், தெருநர் தேய்த்த செல்வுரல் தடக்கை என்று சொல். சிறுநர் தேய்த்த செல்லுரல் தடக்கை, தடக்கை நீண்ட கை முருகப்பெருமானுடைய கை. பொதுவாக நம்முடைய முன்னோட சொல்லியிருப்போம், இந்த சாமுத்திரியா லட்சணத்துல கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நேர ஒருவன் நின்றால் தன் கையானது இந்த முழங்காலுக்கு அப்படி கொஞ்சம் நிக்கணும், கொஞ்சம் வரணும். நம்முடைய இந்திய நாட்டு பிரதமர்ல நேருக்கு அப்படி இருக்கு, அவர் அது நின்றாருன்னு சொன்னா அந்த கையானது ரொம்ப அருமையா அந்த முழங்கால ஒட்டும். அது ஒரு நல்ல ஆன்மீக ஒரு அருமையான இலக்கம் என்று சொல்லுவோம். அது போல முருகப்பெருமானுடைய திருக்கரங்கள் எப்படி கேட்டீங்கன்னா, அப்படி நேர நின்றார்னு சொன்னா தன் முழங்கால் அளவுக்கு அந்த இந்த விரலானது வரும், நுனிவிரல் அப்படி வருமா நின்றார். தடக்கை நீண்ட கரங்களை உடையவன் எங்களுடைய பெருமான். அந்த கரங்கள் எப்படி இருக்கும் தெருநர் தேய்த்த செல்வுரல் தடக்கை என்று சொன்னார். எந்த பயவராயிருந்தாலும் அவர்களை எல்லாம் இடியனை முழங்கி அவர்களை அடித்து விடுகின்ற நீண்ட கரங்களை உடையவன் என்று சொல்லி அறிவுப்படுத்துகிறான் நக்கீர பெருமான். காரணம், அவனுக்கு என்ன ஒரு பயவன் இல்லை, ஆனால் தன் கீழ் வாழ்கின்ற உயிரினங்களுக்கு வருகின்ற பயமையைத்தான் தன்னுடைய பயமையாக ஏற்றுக்கொண்டு அவர் அதுக்கு அது மாதிரி அவர்களை அழிக்க வேண்டியிருக்கதை தவிர அவருக்கு என்ன ஒரு பயமே, அப்படிப்பட்ட ஒரு பெருமான் முருகன் என்று சொன்னார். இன்னொருத்தர் சொல்கின்ற பொழுது, பார்முதிர் பனிக்கடல் கலங்க உள் புத்து சூர் முதல் தனிந்த சுடரிலை நடுவேல். இது திருவுருகாட்டுப்பட வரி. இது என்ன செய்யுதான், பார்முதிர் பனிக்கடல் கலங்க உள்புக்கு. சூரபதுமன் என்ன செய்தான், கடைசியா மறைவதற்கு முன்னாலே முடிந்த அளவு போர் செய்து பார்த்தான், முடியல. இதனுடைய தவ வடிவம் இருக்குது, அதனால ஒரு மாமரமாக ஒரு பெரிய கடலுக்குள்ள போய் அப்படியே தலைகள் நின்னான், மாமரமாயிருந்து. பார்முதிர் பனிக்கடல் கலங்க உள்புக்கு அப்படி உள்ளே சென்றவன் யாருன்னு கேட்டா சூர் முதல் சூரபதுமன் ஆகிய முதல். அவனை தடிந்த அந்த சூரபதுமனை பிளந்த கைவேல் உடையவன் முருகப்பெருமான் என்று பேசுகிறான். எனவேதான் இந்த வரலாற்றை நாம் நினைவுகூட என்பதற்காகத்தான் இந்த உக்ரகுமாரன் யார் என்றால் அந்த முருகனை ஒத்திருப்பவனாக இருப்பான் என்று சொன்னான். காரணம், அந்த வடிவாலும் அவன் ஒத்தவன், செயலாலும் ஒத்தவன். அவன் ஒரு கடலை ஒரு காலத்திலே அந்த மாதிரி செய்தான். இப்ப இந்த உக்ரகுமாரன் இப்பொழுது ஒரு கடலை இந்த மாதிரி செய்யப்பான். அங்கே கடலுக்கு பயணி இல்லை, கடலுக்குள் சென்ற அந்த சூரபதுமன் தான் பயணி. இங்கே சூரபதுமன் வேற யாரும் இல்லை, கடலே பயணி. அப்படி வருகிறது. அந்த வரலாற்றை சொல்லப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால நினைவு கூர்ந்த பகுதி அது. எனவே இளையவன் என்ன எரிந்தது ஓதுவாம் அப்படின்னு. அந்த உக்ரகுமார பாண்டியன் காலத்துல நிறைய வேள்விகள் நடந்தன. வேள்விகள், இந்த வேள்வி வந்து சங்க காலத்தில் நடந்தது. சங்க காலத்தில் நடந்தது பல அரசர்கள் ராசசூயம் வேட்ட பெருநற்சில்லி என்று ஒரு சோழனை பற்றி குறிக்கிறாங்க. பல்லியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி என்று ஒரு பாண்டியன், இதெல்லாம் சங்க காலத்தில் இருந்த அரசர்கள். அதனால் அவங்கெல்லாம் பல்வி பலவேறு வேள்வி செய்தாங்க. எனவே ஒரு கால எல்லையிலே அரசர்களாக இருந்தவர்கள் நல்ல வேள்வி செய்திருக்கிறாங்க. ஆனால் அந்த வேள்வி இருவகையாக அமைந்திருக்கின்றன. ஒன்று பயன் கருதிய வேள்விகளாகவும் சிலர் செய்திருக்கிறார்கள். சிலர் பயன் கருதாது பெருமானை நோக்கியே சில வேள்வி செய்திருக்கிறாங்க. இருதரமான வேள்விகள் அமைந்திருக்கிறது. இந்த பயன் கருதி செய்த வேள்வியெல்லாம் என்ன பண்ணி கேட்டீங்கன்னா, இந்த ராசுவையாகும் அஸ்வமேதையாகும் புத்திரகாமேசியாகும் என்று பெயர் வரும். அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, குழந்தை வேணுங்கிறதுக்காக ஒரு யாகம் செய்யும். தனக்கு நீண்ட நடிக பயவர்கள் இருக்கிறாங்க, அந்த பயவர்கள் எல்லாம் அழிக்கணுங்கிறதுக்காக என்ன செய்ய அஸ்வமேதையாகும் செய்ய என்று சொல்லுங்க. இப்படி இந்த பகைமை நீக்க அல்லது பொருள் பெருக்க இப்படி எல்லாம் இருக்கிற யாகங்களுக்கு பயன் கருதி யாகங்கள் அதையும் செய்திருக்கிறாங்க பல பேர். சிலர் பயன் கருதாத சிவவேள்வி செய்திருக்கிறாங்க. இரண்டு முறையும் இருக்கிறது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, பயன் கருதாத சிவவேள்வி செய்யும். ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தந்தையாருக்கு வேள்வி செய்ய பணமில்லை என்று சொன்ன போது கொஞ்சம் முன்னையே சொன்னார். அது ஒரு காலையில நிறைவேற்றுகின்ற பொழுது நம்முடைய திருவடை மருது ஒரு இது இதனுடைய திருவாவூர்துறை வந்தார். அங்கே தங்க அப்பாவை ஞாபகப்படுத்தினார். தம்பி மாதிரி வேள்வி நான் செய்யணும்னு சொன்னேன் அப்படின்னு. உடனே பெருமானை கேட்டு திடலினும் தலைமும் என்ன அந்த அருமையான பாடலை பாடி இறைவன் பொன் வழங்க அதை கொடுத்து சிவவேள்வி செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். அது மாதிரி செய்கிற வேள்வி எல்லாம் சிவவேள்வி. அந்த வேள்வி அப்புதிரிகள் செய்திருந்தார். அப்புதிரிகள் அந்த வேள்வி செய்திருந்தார். அஞ்சி போய் களிமெளிய அலலோம்பும் அப்பூதி என்று சொன்னார். நம்முடைய தில்லையிலே நம்முடைய தில்லைவாரெல்லாம் செய்த வேள்வி அதான். கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்வில்லை என்று ஞானசம்பந்த பாடுகிறார். இதெல்லாம் சிவவேள்வி. நல்ல அந்த சிவவேள்விகள் செய்தா இப்ப சொல்றாங்க, இந்த அண்மை காலத்துல ஒன்று சொல்றாங்க. இப்போ நமக்கு வானம் இருக்கிறது, அதற்கு மேலே ஓசோன் ஒரு ஒரு திரைப்படலம் இருக்குதான். அது இருப்பதனால தான் நம்முடைய அந்த வெப்பத்தை நேராக நம்ம தாங்காம அந்த ஓசோன் தாங்கி இருக்குது. நமக்கு கொஞ்சம் தாங்குற அளவுக்கு வெப்பம் இருக்குது. இப்ப என்னமோ அதுல சில ஓட்டைகள் விழுகின்றன என்று சொல்றாங்க விஞ்ஞானிகள். அந்த மாதிரி அந்த துவாரங்கள் துளைகள் விழுவது நமக்கு கெடுதல் தான். ஏன்னா அந்த வெப்பம் இனிமே நேரடியாக தாக்கும். ஆகவே அது தவறு என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த மாதிரி துளைகள் அது இயற்கையாக நேருகின்றன. அது மாதிரி அந்த ஓசோன் இயற்கையான துளைகள் லேசாங்க எங்க விடுது, விஞ்ஞானிகள் கவலைப்படுறாங்க. அந்த துளைகள் இருக்குதே அவை இது மாதிரி நல்ல, நீங்க மற்ற இந்த நெய் விட்டு நல்ல பல ஸ்மித்து அதாவது விறகு சுள்ளிகள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு மந்திர விதியோடு நீங்க வேட்டால் வேள்வி செய்தால் இந்த புகையானது சென்று அந்த துளைகளை அடைக்கும் என்று சொல்கிறார் விஞ்ஞானி. இப்ப அந்த மாதிரி சொன்னாதானே வேள்வி செய்வோம். வேள்வி செய்யும்னா சரி, நம்ம மழை பெய்யும்னா ஆமாப்பா, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுவான். இப்ப நமக்கு இருக்கிற அந்த ஓசோன் மேல இருக்கிற துளைகளை இந்த புகை அடைக்கும் என்று சொல்கிறாங்க. அப்ப இந்த புகை நீங்க எல்லாம் எல்லாம் எந்த மரமும் இல்ல, கள்ளி சுள்ளி எல்லாம் போடுறதில்லை, இதுக்கென்று சில மரம் வச்சிருக்கிறோம், ஆழம் இருது இருந்தது இந்த மாதிரி சொல்லினு. அது செய்கின்ற பொழுது வெறுமனை எரிவுட்டு வெறும் போமே செய்யல, மந்திரங்களை கொண்டு செய்கிறோம். செய்கின்ற பொழுது மண்ணெண்ணெய் ஊத்தல, நெய்யை ஊத்துறோம். எனவே நாம் நினைப்பதெல்லாம் ஒரு பெருமானில் நின்றும் செய்வது நெய்யையும் அதோடு மந்திரங்களையும் வைத்து அப்படி ஒரு குறிப்பா இன்னென்ன மரங்களை கொண்டு இன்னென்ன மரத்தினுடைய அந்த வேர்களை கொண்டுதான் நம்ம செய்கிறோம். எனவே இது அந்த போய் அங்கு சென்று அடைக்கணும் செய்யணும். ஆகவே இப்படி ஒரு காலம் வளருமானா மீண்டும் வேள்விங்கிறது வளரும். ஒரே ஒரு நான் பார்த்த வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் சிதம்பரத்துல ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர் பேர் மறந்துட்டேன். அவர் தினமும் வேள்வி செய்து தான் சாப்பிடுவார். தனி நபர் வீட்டுல சிதம்பரத்தில் இன்னைக்கும் சிவழிபாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வேள்வியும் செய்து பிறகுதான் உணவு இருந்ததுங்கிற ஒரு நெறிமுறை சிதம்பரத்துல ஒரு பெரிய செய்திருக்கு. சரி போ, இப்படி வேள்விகள் வந்து நிரம்ப செய்கின்ற செய்தாலும் உத்தரகுமார பாண்டி நல்ல தர்ம வேள்வி. தர்ம வேள்வினா நாடு நல்ல அருமையாக வாழணும், நல்ல மழை பொழியணும் என்பதற்காக. நம்ம இதுல கூட வாழ்க அந்தனர் வானவரானினம் என்று சொல்கிற அந்த பாசுரத்தில் கூட ரொம்ப அருமையாக சேக்கடா பெருமான் விரிவுரை தருகிறார். ஏன் தன்னுடைய ஞானசம்பந்த பெருமான் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் என்று சொன்னார் என்று கேட்டா, இந்த அந்தனர் அப்புறம் வானவர் ஆனினம், ஆனினம் பசுக்கூட்டம். ஏன் பசுக்கூட்டம் வளரணும்னு கேட்டா அதனுடைய நெய் தான் இந்த வேள்விக்கு பயன்படும். அந்தனர்கள் தான் அந்த வேள்வியை செய்கின்றவர்கள். ஆதலால் தான் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் என்றார். அதனுடைய பயன் என்ன? வீழ்க தன்பூனல், இந்த வேள்வி நிரம்ப நிரம்ப வருமானால் அருமையா காலகாலத்துல மழை பெய்யும், அருமையான மழை பெய்யும். அதாம் சேக்கிரார் சொன்னால், வேள்வி நற்பயன் வீழ்பூனல் ஆவது என்று விளக்குகின்றார். இந்த வேள்வியினுடைய பயன் என்னன்னு கேட்டா, நல்ல தங்குதலையின்றி எல்லா இடங்களிலும் ஒப்ப மிகச்சிறப்பான மழை, தவறாத மழை செய்யும். வேள்வி நற்பயன் வீழ்பூனல் ஆவது என்றெல்லாம் விளக்கம் கொண்டார் சேக்கிரார் பெருமாள். ஆகவே அந்த மாதிரி வேள்விகளை அந்த காலத்துல நிறைய செய்திருந்தாங்க. இப்ப காலப்போக்குல கொஞ்சம் குண்டி இருக்கதே தவிர, இப்ப என்ன ஏதாவது ஒரு இந்த மாதிரி திருக்கோவில் குடமுடுக்கு விடாம ஆகுது, ஒரு வீட்டுல திருமணம் நடந்ததுனால ஒரு வேள்வி வைக்கிறோம். இது போல சொன்னீங்க ஒரு 60 ஆண்டு விழா போக்குவரத்து இது மாதிரி எல்லாம் வேள்வி நடக்குது. அவளை தவிர பொதுவாக உலக நன்மைக்காக ஒரு வேள்வி செய்வதுங்கிறது கொஞ்சம் குறைந்துதான் போய் என்ன அப்படி போகும். சேரன் செங்கோட்டு இடத்துல கூட போய் அந்த மாணவன் சொல்லுகிறான், எப்ப பார்த்தாலும் போர் போர்னு கிடைக்கிறியப்பா, நீ ஆட்சிக்கு வந்து 25 ஆண்டுகள் ஆயிட்டு, 5 என்று சொன்னார். 25 ஆண்டுகளுக்கு மேல ஆயுது. ஆனா இத்தனை ஆண்டுகளிலும் நீ என்ன செய்திருக்கிற கொஞ்சம் எண்ணிப்பார் என்று கேட்டால், அறக்கள வேள்வி செய்யாது யாதும் அறக்கள வேள்வி செய்வோய் ஆயினே. இதுவரைக்கும் போர் போர் என்று போர்ல போய் செய்ய மரக்களம் செய்தா வேள்வி செய்தாய் தவிர அறக்கள வேள்வி செய்யலையப்பா செய்ய என்று கேட்கலாம் வஞ்சி காண்டத்தில். அதனால வேள்வி செய்வது மிக சிறப்பு. அந்த உத்தரகுமார பாண்டியன் நிரம்ப வேள்வி செய்வது, வேள்வி செய்தா அது தரும வேள்விகள். சங்க இல்லாதம மாதரும வேள்விகள் புங்கவர் புடைதடி போற்ற ஆற்று நாள். சங்க இல்லாதனர், சங்கைங்கிறது சந்தேகங்கிற ஒரு பொருள் உண்டு. இந்த இடத்துல சங்கைன்னா எண்ணிக்கைன்னு அர்த்தம். எண்ணில்லாத வேள்விகளை செய்தார், செய்த அந்த வேள்விகளை பார்த்து வளர்ந்து கொண்டே போகின்றது. எங்கு பார்த்தாலும் வேள்வி. அதனால என்ன, எல்லா இடங்களிலும் அருமையான மழை. அதான் நம்ம சொல்ல மாதிரி கடல் வாழ்க்கை சொல்றமே, கடல் வாழ்க்கை சொல்றமே, வான்முயில் வளாது பெய்ய என்று. ஆகவே வான்முயில் பெய்யணும், ஆனா வளாது பெய்யணும். என்ன வளாதுன்னா எந்தவித கெடுதல் இல்லாதவாறு பெய்யும். இப்ப நமக்கு நல்ல கோடை மழை பெய்யணும், பெய்யணும்னு சொன்னா இந்த அரையும் குறையுமா பெஞ்சேன்னு வச்சுங்க, இருக்கிற வெப்பத்தை தூக்கி விட்டு பெய்த அப்படின்னா நல்ல ஒரு 2 மணி நேரம் கொட்டணும், நல்ல தரை குளிந்தணும், ஆங்காங்க நல்லா இந்த தண்ணி நிரம்பணும், அந்த மாதிரி மழை பெய்யும். அப்படி இல்லாமல் வெறும் தூரலா இருந்துச்சுங்க இந்த காலத்து மழை ரொம்ப தெளிவாக. அதனால வான்முயில் வளாது பெய்யும். இதே ஐப்பசி கார்த்தியா இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரேடியே கொட்டப்படாது, தொண 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 தொணன்னு பெய்யும். அது நம்ம கஷ்டம் தான், வேசிக்காயாவது வெளியில போக முடியாது, எல்லாம் அதெல்லாம் உண்மை இருந்தாலும் கூட அப்பதான் அந்த அந்த ஐப்பசி கார்த்திகையில் வளர்கின்ற நெற்பயிர்களுக்கெல்லாம் நல்ல ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி ஒவ்வொருக்கும்